الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم الطائف حول البيت الطائف حول البيت كالطائف حول عرش الرحمن. وقال رسول الله صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله إن دعوه فأجابهم وإن سألوه فأعطاهم. وقال صلى الله عليه وسلم أيضا من ملك زمالا من ملك زادا أو راحلة تبلغه إلى بيت الله الحرام فلم يحج فلا عليه أن يموت يهوديا أو نصرانيا أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளிலேயும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அவன் படைத்திருக்கக்கூடிய காலங்களில் ஒரு காலத்திற்கும் தனியான சிறப்பு, மாதங்களில் சில மாதங்களுக்கும் தனியான சிறப்பு, நாட்களில் ஒரு சில நாட்களுக்கும் தனியான சிறப்பு, இரவுகளில் ஒரு சில இரவுகளுக்கும் அல்லாஹ் தனியான சிறப்பை வைத்திருக்கின்றான். காலங்களை நாங்கள் பார்க்கலாம். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் பல ஆயிரம் வருடங்கள் எங்களை விட்டும் கடந்து விட்டன. இந்த அனைத்து காலங்களில சிறந்த ஒரு காலம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். நபி அவர்கள் சொன்னார்கள், கைருல் குருனி கருணி. சஹீஹான ஹதீஸ்ல வருது புகாரியில, கைருல் குருனி கருணி, காலத்துல சிறந்த காலம் என்னுடைய காலம். சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பின்னால வந்த தாபிஈன்களுடைய காலம், அதற்கு பின்னால வந்த தபா தாபிஈன்களுடைய காலம். காலங்களில் சிறந்தது இந்த மூன்று காலம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதே மாதிரி மாதங்கள்ல சிறந்த மாதம் நான்கு மாதம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதாவது துல்காதாவுடைய, துல்ஹஜ்ஜுடைய, முஹர்ரமுடைய, ரஜபுடைய மாதம், விசேஷமா ரமதானுடைய மாதத்திற்கும் சிறப்பு இருக்குது. அதே மாதிரி நாட்களில நாங்கள் எடுத்துக்கொண்டா நாட்கள்ல சிறந்த நாள் அது ஜுமாவுடைய தினம், நிறைய ஹஜீஸ் ஷரீஃப்கள்ல வந்திருக்கின்றது. இரவுகள் எடுத்துக்கொண்டோமண்டா உலகத்திலுடைய இரவுகள் ஆக சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திற்கும் சிறப்பு வைத்திருக்கின்றான். அந்த இடத்தை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்நாஸ், மனிதர்களுக்கென்று முதல்ல வைக்கப்பட்ட அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய அந்த மாளிகை, லல்லதி பிபக்கா, பக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவில் அமைந்திருக்கின்றது. அந்த மக்காவை பற்றி அல்லாஹ் அந்த ஊரை பற்றியும் பைத்துல்லாஹை பற்றியும் அதே ஆயத்துடைய தொடர்ல கூறுகின்றான். முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன், முதலாவது அந்த ஊருக்கு அல்லாஹ் பரக்க செய்திருக்கின்றான். முழு உலக மக்களுக்கு அந்த ஊரின் மூலமாக அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே நீங்க சென்று பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகள், பல அத்தாட்சிகளை அங்கே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மகாமு இப்ராஹிம், ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பாதத்துடைய அடிச்சுவடையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். யார் அந்த ஊரிலே நுழைந்து விட்டாலும் அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு அபயம் இருக்குகின்றது. அதற்கு பின்னால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் மீது கடமை, ஹஜ்ஜுல் பைத், அவர்கள் பைத்துல்லாஹ்வை நாடுவது. யாரின் மீது? மனிஸ்ததா இலைஹி சபீலா, அதை சென்று அடைவதற்குரிய வசதியை யாரு பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு ஓதப்பட்ட தராவீஹ்ல சூரத்துல் ஹஜ் முழுமையா ஓதப்பட்டுச்சு. அந்த ஹஜ்ஜுடைய சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய பல வணக்கங்களை பற்றி, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல்லாஹ்வை கட்டியதோடு அல்லாஹ் உத்தரவிட்டான், வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், ஹஜ்ஜ கொண்டு நீங்க மக்களுக்கு என்ன செய்யுங்க, அறிவிப்பு செய்யுங்க, ஏளான் செய்யுங்க. யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யாதீனா மின் குல்லி ஃபஜ்ன் அமீக், கால்நடைகளாக நடந்தவர்களாக, மெலிந்த ஒட்டகைகளில் பிரயாணம் செய்தவர்களாக உலகத்துடைய பல பாகங்களிலிருந்து வருவார்கள் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவுல குறிப்பிடுகின்றான். பின்னால கொடுக்கக்கூடிய அந்த குர்பானுடைய இறைச்சியை பற்றி, அந்த இறைச்சி அல்லாஹ்வை போய் சேராது, லையனால் நீங்க கொடுக்கிற அந்த குர்பானுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை பேட்டு சேராது. அதுல எந்த அளவுக்கு உங்களுடைய தக்வா இருக்குதோ அது தான் அல்லாஹ்வை போய் சேரும் என்று பல விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா ஹஜ்ஜில் தெளிவுபடுத்துகின்றான். என்று ஓதப்பட்டது தராவீஹ்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, முதலாவது இந்த பைத்துல்லாஹ்வுடைய சிறப்பை நாங்க பார்க்கணும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னால் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் இந்த பைத்துல்லாவுக்கு அஸ்திவாரம் இட்டான். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து பைத்துல்லாஹ்வை கட்டுகின்றார்கள். பின்னால ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க காலத்துல பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்படுது, அதால் அந்த சுவர்கள் அழிந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக முத முதல்ல உலகத்துல முஸ்லிம்களுக்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அந்த அல்லாஹுடைய அந்த பைத்துல்லா. அது எங்க இருக்குது? லல்லதி பிபக் மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் அமைந்திருக்கின்றது. அதனுடைய சிறப்பு என்ன? நம்முடைய கண்களுக்கு முன்னால தெரியக்கூடிய அந்த 4 சுவர்கள் மாத்திரமல்ல பைத்துல்லா, அதற்கு மேலால் 7 வானம் அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் அந்த பைத்துல்லாஹ்வுடைய எல்லையை சார்ந்தது. அதற்கு கீழால் 7 பூமி வரைக்கும் அது பைத்துல்லாஹ்வுடைய எல்லையை சார்ந்ததாக இருக்குது. இந்த 4 சுவர்கள் மாத்திரம் என்று வைத்துக் கொண்டோம் என்றா யாராவது விமானத்துல பறக்கும் போது முகம் குப்புறத்தான் தொழ வேண்டி வரும். ஒரு ஆள் அண்டர் கிரவுண்ட்ல கடல்ல பிரயாணம் செய்யறாரு, அவர் மல்லாக்க படுத்துத்தான் தொழ வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வரும். அதனால் இந்த 4 சுவர்கள் மாத்திரம் அல்ல பைத்துல்லா, இதற்கு மேலால் உள்ள பகுதி, இதற்கு கீழால் உள்ள பகுதி அனைத்தையும் அல்லாஹ் அந்த பைத்துல்லாவுடைய எல்லையில சேர்த்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எவ்வளவு சிறந்த ஒரு இடம் என்று சொன்னா உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களும் வந்து விட்டு போன ஒரு இடம் என்ன அந்த பைத்துல்லாஹத்தான். பல இலட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள், கோடிக்கணக்கான மலக்குமார்கள். இந்த அளவுக்கு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, உலகத்துல யாராவது ஒரு முக்கியமான வேலைக்கு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்ப நாடினான் என்றால் அந்த மலக்கு முதல்ல என்ன செய்வாரு? அரிசிக்கு கீழால் இருந்து ஹராம் கட்டி கொண்டு வருவாரு, நேரா பைத்துல்லாவுக்கு வருவாரு. பைத்துல்லாவை தொடர்ந்து 7 நாள் அவர் தவாஃப் செய்வாரு. தவாஃப் செய்ததற்கு பின்னால தான் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அந்த பணிக்கு, அந்த வேலைக்கு சென்று விடுவாரு. ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு இடம் என்று அது பைத்துல்லா மாத்திரம்தான். மத்த இடங்கள்ல இந்த அளவுக்கு ரஹமத்துகள் இறங்குவதில்லை. டெய்லி 120 ரஹமத், அது காபாத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடியவர்களின் மீது 60 ரஹமத், அங்கே தொழக்கூடியவர்களின் மீது 40 ரஹமத், அந்த காபாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் மீது 20 ரஹமத். ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே இறக்கி வைக்கின்றான். அதனால தான் குர்ஆன்ல கூறுகின்றான், முபாரக்கன், அந்த பைத்துல்லாஹ்வின் அவர்களின் மூலமாக அதற்கு பறக்க செய்யப்பட்டு விட்டது. எவ்வளவு பெரிய பறக்கத்தை நான் அங்க கண் கூடாக பார்க்கலும். இப்ப ரமதானுடைய காலத்துல கிட்டத்தட்ட நோம்பு 27 அதே மாதிரி 29 ஹத்முல் குர்ஆனுடைய அந்த ரெண்டு தினத்துல கிட்டத்தட்ட ஹஜ்ஜுடைய அதே கிரௌட் வருது. சென்ற வருஷம் 22 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. ஹஜ்ஜுடைய கிரௌட் கிட்டத்தட்ட சுமாராக வருகின்றது. இப்பொழுது வருவாங்க ரமதான்ல பல 1 மில்லியன் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வராங்க. சிலவர்கள் வந்து அப்படியே இருப்பாங்க ஹஜ்ஜு வரைக்கும். இந்த ரமதான் அதற்கு பின்னால ஹஜ்ஜுடைய காலத்துல சுமார் 2-3 மில்லியன் மனிதர்கள் அங்கே சேருகின்றார்கள். அவர்களுடைய சகல தேவைகளை அல்லாஹ் அங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறான். ஆனா அந்த ஊரு காய்ந்த வறண்ட பூமி, அங்கே அதாவது விவசாய பயிர்கள் இல்ல, அதே மாதிரி அங்கே காய்கறிகள் நட்டப்படுவதில்ல தாயிஃபை தவிர, அல்லது பழ வகைகள் எதுவுமே இல்ல ஈத்தப்பழங்களை தவிர. ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், முபாரக்கன், அந்த ஊரு பறக்க செய்யப்பட்டிருக்குது. முழு உலகத்தில் உள்ள பழங்களும் அனைத்து உணவு பண்டங்களும் அந்த ஊருக்கு வந்து கொண்டே இருக்குது. அந்த 2-3 மில்லியன் மனிதர்கள் 1 நாள் 2 நாள் அல்ல, 1 கிழமை 2 கிழமை அல்ல, பல மாதங்கள் தங்கினாலும் அவர்களுக்குரிய உணவுக்குரிய தட்டுப்பாடு இதுவரைக்கும் அதாவது தட்டுப்பாடு ஏற்பட்ட சரித்திரம் இல்லை. ரமதான்ல நாங்க பார்க்கலாம், பிந்தின 10 ஒரு மணிக்கு தான் என்ன செய்வாங்க, கயாமுல்லையில் ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 2:30-3 மணி ஆகும் கயாமுல்லையில் முடிய. ஒரு 5 மணி 5:30 ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லிடுவாங்க. இடையில ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 2 மணி நேரத்துல வரக்கூடிய 2 மில்லியன் மனிதர்களும் ஷஹர் செஞ்சு முடிக்கிறாங்க. நாங்க பாக்கலாம், எங்கட வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு 100 பேர் வராங்க, அல்லது ஒரு 500 பேருக்கு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு சேராண்ட, எத்தனை நாளைக்கு முன்னால ஏற்பாடு, அது கொண்டோனும் இது கொண்டோனும் சொல்லி பல மாதங்களுக்கு முன்னால ஏற்பாடு. ஒவ்வொரு நாளும் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் அங்க ஷஹரும் செய்யறாங்க, நோன்பு திறக்கவும் செய்யறாங்க. அத்துணை பேர்களுக்குரிய தேவையான அனைத்து உணவுகளையும் அல்லாஹ் இலேஷாக்கி கொடுக்கின்றான். அத்தன் அல்லாஹ் கூறுகின்றான், முபாரக்கன், அங்கே பறக்க செய்யப்பட்டிருக்குது. யாருக்கும் இதுவரைக்கும் இந்த விதமான கஷ்டம் ஏற்படல. உணவுக்குரிய, தானியங்களுக்குரிய, மாமிசங்களுக்குரிய, பழ வகைகளுக்குரிய எந்த தட்டுப்பாட்டையும் அல்லாஹ் ஏற்படுத்தாத அளவுல அந்த ஊருக்கு அல்லாஹ் பறக்க செய்திருக்குகின்றான். அந்த பைத்துல்லாஹ்வின் மூலமாக முழு உலக மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டிக் கொண்டே இருக்குகின்றான். அங்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்முடைய எத்தனையோ நினைப்பாங்க அவங்களுக்கு தவாப் செய்யறதுக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லி. ஆனா அந்த 80-90 வாசலால ஒவ்வொரு நிமிஷமும் பல 100-க்கணக்கான மக்கள் வந்து கொண்டு தான் இருப்பாங்க, தவாப் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. யாரும் வந்து எனக்கு இடம் கிடைக்கலன்னு திரும்பி போன சரித்திரம் இல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், அங்கே நம்முடைய தெளிவான அத்தாட்சிகள் இருக்குது. பைத்துல்லாவுக்கு 4 மூல. முதலாவது ஹஜருல் அஸ்வத் அமைந்திருக்கக்கூடிய மூல, இரண்டாவது தங்க பீலியோட பக்கத்தில் உள்ள அந்த மூல, மூணாவது ருக்குனே ஷாமி என்று சொல்லக்கூடிய ஒரு மூல, நாலாவது ருக்குனே யமான் என்று சொல்லக்கூடிய மூல. ருக்குனே ஷாமி என்று ஏன் பேர் வந்தது? அந்த மூலையுடைக்கு நேரத்தான் ஷாம் தேசம் அமைந்திருக்குது. ருக்குனே யமானி என்று பேர் வந்தது, அந்த மூலையுடைய திசையில தான் பல 1000 கிலோமீட்டருக்கு அங்கால அப்பால அதாவது யமன் தேசம் அமைந்திருக்குது. தஃப்ஸீர்கள் எழுதப்பட்டிருக்குது, இந்த ருக்குனே ஷாமி திசையுடைய பகுதியில மக்கள மழை பெய்தால் சுமார் 1500-2000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஷாம் சிரியாவுல அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தி விடுவான். இங்க மக்கள ருக்குனே யமானியுடைய பகுதியில மழை பெய்து பல 1000 கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் உள்ள யமன் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகின்றான். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், அங்கே நீங்க வந்து பாத்தீங்கண்டா நம்முடைய எத்தனையோ அத்தாட்சிகள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஹஜ்ஜில நாங்க பார்க்கலாம், துல் ஹஜ் மாதம் பிற 10 அன்றைக்கு தான் அங்க என்ன 9 அன்றைக்கு அரஃபா, 10வது அன்றைக்கு தான் எல்லா ஹாஜிமார்களும் மினாக்கு வருவாங்க. அன்று தான் அவர்கள் தங்களுடைய ஆடுகளை குர்பான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பிற 10, 11, 12 ஹனஃபியாக்கள் 12 முடிச்சிருவாங்க. ஷாஃபியாக்கள் பிற 13 அசரு அதாவது மக்ரிபுக்கு முன்னால முடிச்சிருவாங்க. ஒரு 3-4 நாளைக்குள்ளால குர்பான். எப்படி ரெண்டு அல்லது 2.5 மில்லியன் 3 மில்லியன் மக்கள் சேருவாங்க. அதிகமான ஹாஜிமார்கள் என்ன செய்வாங்க, தமத்துவனுடைய அடிப்படையில, தமத்துவம் என்ன, அவங்க உம்ராவுக்காக வேண்டிய ஹராம் கட்டி கொண்டு போவாங்க. அங்க போனதே ஒரு உம்ராவை செஞ்சு தன்னுடைய ஹராம கலைஞ்சிருவாங்க. புற எட்டுல மீண்டும் ஹராம கட்டி கொண்டு மினாவுக்கு வருவாங்க. இது தமத்துவம். இந்த மாதிரி யாராவது ஹராம கலைஞ்சா அவர் கொஞ்ச நாள் ஹராம் இல்லாம வளமையான உடையில் இருந்ததுனால அதற்கு ஒரு தமு கொடுக்கணும். அதிகமான மக்கள் இந்த அடிப்படையில தான் வருவாங்க. ஒரு சிலர் இஃப்ராதுடைய கரானுடைய அடிப்படையிலேயும் வருவாங்க. இந்த முறையில் ஹராம் கட்டி கொண்டு வந்து அதற்காக வேண்டி ஒரு தமி ஒரு தெண்டம் கொடுக்கணும் ஒரு ஆடு. அது இல்லாம பலர்கள் சுண்ணத்தான குர்பானிகள், பலர்கள் சுண்ணத்தான உதஹியாக்கள், ஹஜ்ஜுடைய அந்த இஹ்ராமில் ஏதாவது தவறு செஞ்சு விட்டு அதற்கு வேற வாஜிபுகள், அதற்கு வேற தமு கொடுக்கணும். ஆக குறைந்தது ஒரு ஆள் ஒரு ஆடு என்று சொன்னா 20-25 லட்சம் ஆடுகள் அல்லது அதை விட குறைந்த மாடுகளோ ஒட்டகங்களோ அறுக்கப்படுது. நாங்க யோசிச்சு பார்க்கணும், எங்க வீடுகளில நாங்க ஸ்ரீலங்கால அறுத்திக்கிறோம். காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சு அந்தியாவும் அதை முடிக்கிறது. ஒரே ஒரு மாடு தான், அதை அறுத்தி அதை உரிச்சு அதுக்கு பங்கு போட்டு அந்த இடத்த கழுவி முடிக்கிற மாலைக்குள்ளாவிடும். ஒரே ஒரு மாட்டோட முழு குடும்பமும் அங்க படுவாங்க பாடு. ஒரு 3 நாளைக்குள்ளால கிட்டத்தட்ட 2-3 மில்லியன் மிருகங்கள் அறுத்து அது உரிக்கப்பட்டு அது கருவீராக்கப்பட்டு வைக்கப்பட்டு 3 நாளைக்குள்ள இத்தனை பேர்களும் ஆடுகள் அறுத்து முடிக்கிறாங்க. அவர்களுக்கு மிருகங்களும் கிடைக்குதுன்னு அல்லாஹ்வுடைய குதிரத்தை தவிர வேறொன்றும் இல்லை. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான் மகாமு இப்ராஹிம். ஹதரத் இப்ராஹிம் அலே சலாத்து சலாம் அவர்களுடைய பாதம் அங்கு இருக்குது. 5000 சுமார் வருஷங்களுக்கு முன்னால காபத்துல்லாவுடைய சுவரை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சுவரை ஏறும் பொழுது ஒரு கல்லுல ஏறி அந்த காபத்துல்லாவை கட்டினாங்க. அதனால அந்த கல்லு அது ஹதரத் இப்ராஹிம் அலே சலாத்து சலாம் அவர்களுடைய 2 பாதத்தையும் தனக்குள்ள பதித்துக் கொண்டது. ஒரு கல்லு அது முழுகு மாதிரி மாறி ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய 2 பாதங்களையும் தனக்குள்ளே பதித்ததை அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அதுதான் மக்காமு இப்ராஹிம். ஒரு கிளிக்குண்டு மாதிரி இருக்கும், அதற்குள்ள ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய 2 பாதங்களும் பதிந்த அந்த கல்லு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் தவாஃப் செய்ததற்கு பின்னால அந்த மக்காமு இப்ராஹிமுக்கு பின் 2 ரக்அத் தொழுவது முக்கியமான சுன்னத்து. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக அல்லாஹ் கூறுகின்றான், யார் அந்த ஊரிலே நுழைந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு. ஒரு கொலைக்காரன் உள்ளுக்கு போனாலும் ஹரம் ஷரீஃபுக்குள்ள வைத்து அவருக்கு கொலைக்குரிய தண்டனை கொடுக்கலா. ஒரு ஆள் திருடிட்டாரு புரூப்பாகிருச்சு, ஹரத்துக்குள்ள வச்சு அவருடைய கைகள் வெட்டப்படாது. ஏன், அங்கே யாரு நுழைந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு. அதனால தான் ஹராமுடைய வேலையில வேட்டை மிருகங்களை வேட்டையாடுவதும் ஹராம். மனிதர்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு அல்ல, மிருகங்களுக்கும் பாதுகாப்பு, முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு. அல்லாஹ் அந்த பைத்துல்லாஹ்வின் மூலமாக அதை பாதுகாத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஹதீஸ் கலந்தங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த பைத்துல்லாவை சுற்றி கிட்டத்தட்ட 300 நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள். ருக்குனே யமானிக்கும் ஹஜ்ரல் ரசூலுக்கும் மத்தியில மாத்திரம் சுமார் 70 நபிமார்கள் அடங்கப்பட்டிருப்பதாகவும் எழுதப்பட்டிருக்குது. அந்த தங்க பீலின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதற்கு நேராக்கில் ஒரு ஹாப் சுவர் போடப்பட்ட ஒரு இடம் இருக்குது, அதற்கு ஹத்தீம் என்று சொல்லுவாங்க அல்லது ஹஜரே இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஹதரத் ஹாஜர், ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்கள் அடங்கி இருப்பதாகவும் சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். மீரான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் அங்கே பலவிதமான தன்னுடைய குதிரத்தை வைத்திருக்கின்றான். அந்த குதிரத்துல ஆக முக்கியமானது தான் என்ன, ஜம்ஸம் உடைய நீர். நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், கைரு மாயின் அல அவஜஹில் அர்தி மாஉ ஜம்ஸம், உலகத்துடைய நீர்கள்ல ஆக சிறந்த நீர் என்று ஒன்று இருக்குது என்று அது ஜம்ஸம் உடைய நீர். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், மாஉ ஜம்ஸம லிமா ஷுரிப லஹு, ஜம்ஸம் உடைய நீரை யார் எந்த நீயத்தை வைத்து குடிப்பாரோ அந்த நீயத் கபூலாகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பயங்கரமான நோய் இருக்குது, அந்த நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணி கிடைக்கணும், உண்மையான நீயத்தை வச்சு குடிக்கிறீங்க, அல்லாஹ் உன்னுடைய குதிரத்தால் அந்த நோயை போக்கி விடுவான். உங்களோட தாகம் தீரணும் நினைச்சு கொண்டு குடிக்கிறீங்க, அல்லாஹ் தாகத்தை தீர்த்து வைப்பான். உங்களோட வயிறு நிறைய ஒண்ணு முண்டு குடிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களோட வயிற்றை நிரப்பி விடுவான். வெறும் தாகம் மாத்திரம் அல்ல, பசிக்கு அதை உணவாக ஆக்கி இருக்கின்றான், நோய்க்கு அதை நிவாரணையாக ஆக்கி இருக்குகின்றான், யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கோ அதற்குரிய பரிகாரமாக ஆக்கி இருக்கின்றான். இதற்கு நிறைய சான்றுகள் முஸ்லிம் ஷரீஃபில் வருது. ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் மக்காவுக்குள்ள வாராங்க, முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் அந்த வேளையில முஸ்லிம்களை பயங்கரமான முறையில தாக்கி கொண்டு எதிர்த்துக் கொண்டிருந்தாங்க. அதனால நபி அவர்களை ஆரம்பத்திலே சந்திக்க இயலாது. இவங்க ஹரம் ஷரீஃபுக்குள்ள தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஈத்த பழம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்தாங்க, சில நாட்கள்ல முடிஞ்சிருச்சு. ஆனா நபி அவர்களை சந்திக்க சுமார் ஒரு மாதம் கழிகின்றது. ஹரம்த்துக்குள்ள யார்கிட்டையும் கேட்காது, யாரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்பதற்கு பயம். ஒரு மாதமா ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஹரம் ஷரீஃபுல தங்கி இருக்கிறாங்க. சொல்றாங்க, இந்த ஒரு மாதமாக நான் உணவாக பாவித்ததும் இந்த ஜம்ஜம் தான், நீராக பாவித்ததும் இந்த ஜம்ஜம் தான், எனக்கு சுகம் கிடைத்ததும் இதனால தான். ஒரு மாதத்திற்கு பின்னால என்னுடைய வயிறு தொந்தி விழுந்திருந்தது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, யாரு எந்த நியத்தை வைத்து குடிப்பார்களோ அந்த நியத் கபூலாகும். எங்களை ஷாஃபி மதவால முக்கியமான ஒரு இமாம் தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம். புகாரி ஷரீஃபுக்கு எல்லாம் அவங்க விரிவுரை எழுதிக்கிறாங்க, ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய கிதாபு. அவங்க மிகப்பெரிய ஒரு இமாம், ஹதீஸ் கலையில உள்ளவங்க, மிகப்பெரிய ஞாபக சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே மாதிரி அவங்களுக்கு பின்னால வந்தவங்க தான் இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி மதஹபில மிக முக்கியமான ஒரு இமாம் அவங்களும். அவங்க ஒரு தடவை சொல்றாங்க, ஜம்ஜம் கிணறுக்கு பக்கத்துல நின்று கொண்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் நீயத்து வைத்தேன், ஹாஃபிஸ் இப்னு ஹஜருடைய ஞாபக சக்தி மாதிரி எனக்கும் ஞாபக சக்தி கிடைக்கணும் என்று நீயத்து வைத்துக் கொண்டு நான் குடித்தேன். அந்தந்த ஜம்ஜம் தண்ணியை குடித்ததிலிருந்து அதற்கு பின்னால எந்த ஹதீஸையும் நான் மறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு 2 லட்சம் ஹதீஸ் பாடமாகி விட்டதுன்னு சொல்றாங்க இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு தடவை ஹரம் ஷரீஃபில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுடைய காலம், கடுமையான கிரௌட், இப்ப ஹரத்துக்கு காபத்துல்லா பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனால் இப்ப அவங்களுக்கு சிறுநீருடைய தேவை வந்துருச்சு. இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, நான் இப்ப எழும்பி போன இந்த இடம் எனக்கு கிடைக்காது, ஆனா இப்ப சிறுநீரும் அவசரமா என்ன செய்யணும், கழிக்கணும், சிறுநீர் கழிக்கலாம், வெளியில போனா என்னுடைய இடம் பறி போய்விடும். இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தந்தை அல்லது அவங்க யோசிக்கிறாங்க என்ன செய்யணும். இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கும் போது இந்த ஹதீஸ் ஞாபகத்தை வருது, மா உ ஜம்ஜம் அலி மா ஷுரிபலஹு, ஜம்ஜம் நீரை யாரு எந்த நீயத்தை கொண்டு குடிப்பாரோ அந்த நீயத் கபூலாகும் என்று அந்த ஹதீஸ் வருது. இப்ப என்ன செய்யறாங்க, நேரா கீழே போறாங்க ஜம்ஜமுடைய கிணற்றுக்கு பக்கத்துல. அவர்கள் தன்னுடைய அறிவுக்கு வேலை கொடுக்கல. அறிவு என்ன சொல்லும், சிறுநீருடைய தேவை வந்திக்கும் போது சிறுநீர் அளவு தண்ணி குடிச்சா இன்னும் அதிகமா தேவை தான் வரும், அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டி வரும். அவர் தன்னுடைய அறிவுக்கு புத்திக்கு வேலை கொடுக்கல. நபியுடைய ஹதீஸ் அது சொன்னா சரியா தான் இருக்கும். நேரா ஜம்ஜமுடைய கிணறுக்கு போறாங்க, வயல் நிறைய தண்ணியை குடிக்கிறாங்க. சொல்றாங்க, அடுத்த நாள் சுபஹ் வரைக்கும் எனக்கு சிறுநீருடைய தேவை வரவே இல்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சின்ன ஒரு கிணறு தான். போய் பார்த்தா தெரியுமா, நான் சென்ற வருஷம் வரைக்கும் இருந்துச்சு, இந்த ஏப்ரல்ல நாங்க போன வேலையில அதையும் என்ன செஞ்சிட்டாங்க, ஆரம்பத்துல கிணற மூடி இருந்தாங்க, இப்ப அந்த அண்டர் கிரவுண்ட் பகுதியே மூடிட்டாங்க. அந்த கிணற்றுக்கு பக்கத்துல போகையில ஆரம்பத்துல லேடிஸுக்கு வேற ஜென்ஸுக்கு வேற செக்ஷன் வச்சிருந்தாங்க, அங்க ஜம்சம் பைப்புகள் வைக்கப்பட்டிருக்கும், அதுல குடிக்கலாம். இப்ப இந்த வருஷம் பார்த்தோம்டா அந்த பகுதியை ஃபுல்லாவே மூடி அந்த தவாப் செய்யற அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, பைப்பை போட்டாங்க. சின்னொரு கிணறு தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, கிட்டத்தட்ட அந்த சவுதி அரசாங்கத்துடைய கணிப்பு ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் தண்ணி அவங்க இதுல இருந்து வெளியெடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சுமாராக 10,000 லிட்டர் நீர் அந்த கிணற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய காலம் அல்ல, சாதாரணமான காலத்துல ஒவ்வொரு நாளும் மதீனாவுக்கு 40 டன் நீர் ஜம்ஜம் அனுப்பப்படுது. ஹரம் ஷரீஃபுக்குள்ள வைத்திருக்கிறது எல்லாம் ஜம்ஜம், மதீனா மஸ்ஜித் நபவிக்குள்ள வைத்திருக்கிறது எல்லாம் ஜம்ஜம், அங்க ஒவ்வொரு யாரு ஹோட்டல்ல தங்குறாங்க அவங்களுக்கும் ஜம்ஜம் அதாவது ஃப்ரீயா தான் கொடுக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லி பெரிய ஒரு ஏற்பாட்டை செஞ்சு ஒரு இயக்கத்தை ஏற்பாடு செஞ்சு ஒவ்வொரு ஹோட்டல்ல எத்தனை ஹாஜ் மார்கள் தங்குறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா சவுதி அரசாங்கம் ஜம்ஜம் தான் கொடுக்கறாங்க குடிக்கிறதுக்கு. ஆஹா, அந்த காலத்துல கிட்டத்தட்ட 2-3 மில்லியன் மக்கள் குடிக்கிறாங்க, முழு உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போறாங்க. இதுவரைக்கும் அந்த ஜம்ஜமுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதா இல்ல, பல வருஷம் நீங்க வைங்க அதுல புழு ஏற்படாது, அதுல துருவாடை ஏற்படாது, அதுல அசிங்கங்கள் நாத்தங்கள் ஏற்படாது. அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீர பரக்கத் பொருந்திய நீராக ஆக்கி வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்படி ஒன்று என்ற குதிரத்து அல்ல, அங்க போய் பார்த்தா தெரியும் அல்லாஹுடைய எண்ணற்ற குதிரத்துகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மக்காவுடைய ஹரத்தில் வச்சிருக்கிறான். அதே மாதிரி தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தாயிஃபு ஹவுலல் பைத், பைத்துல்லாஹுவை தவாஃப் செய்யக்கூடியவர் கத்தாயிஃபு ஹவுல் அரிஷிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிஷை தவாஃப் செய்வோருக்குரிய சமம் என்று நபி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அரிஷை நாங்க எப்படி தவாஃப் செய்யறது? நபி அவங்க சொன்னாங்க, பைத்துல்லாஹுவை தவாஃப் வருவது அல்லாஹ்வுடைய அரிஷை தவாஃப் செய்து வருவதற்கு சமம். மலக்குமார்கள் உலகத்தில் யாரும் மக்களுடன் முசாஃபஹா செய்ய மாட்டாங்க. அப்படியே முசாஃபஹா செய்வதாக இருந்தாலும் மூன்றே மூன்று நபர்களுடன், யாரு தன்னுடைய பெற்றோர்களுடன் இரக்கமான முறையில, அன்பான முறையில, கண்ணியமான முறையில நடக்கிறாரோ அந்த குழந்தைகளுடன் மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யக்கூடிய, ஜஹாது செய்யக்கூடிய அந்த போர் வீரருடன் மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வாங்க. மூணாவது, பைத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடியவருடன் மலக்குமார்கள் முசாஃபஹா செய்வாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், நாலு மூளை, அந்த நாலாவது மூளைத்தான் ருக்னுல் யமானி. அந்த ருக்னுல் யமானியை தாண்டி போற வேளையில் ஒரு முக்கியமான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனா வ கினா அதாபன் நார் என்ற துஆ முக்கியமான துஆ. நபியுங்க சொல்வாங்க, ருக்னுல் யமானிக்கு பக்கத்துல எப்பொழுது இந்த துஆவை நான் ஓதினாலும் அதுல ஜிப்ரீல் வந்து என்னுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லுவாங்க. ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இடத்துல யார் இந்த துஆவை ஓதினார்களோ அவர்களுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்ல அல்லாஹ் 70,000 மலக்குமார்களை சாட்சியிருக்குகின்றான் என்று கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இதே மாதிரி தான் நபி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மதீனாவுக்கும் அல்ல பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஷிலைமாம்களுடைய கருத்துப்படி மக்காவுடைய அந்த பூமியை விட நபி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரவுதாவுடைய பூமி சிறந்தது. ஏன் நபி அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல அடக்கி இருக்குகின்றான், அந்த இடத்துல நபி அவர்களை பாதுகாத்து இருக்குகின்றான். அந்த மதீனா எவ்வளவு சிறந்த ஒரு இடம் என்று சொன்னா, அங்கிருந்து தான் உலகம் பூராவுக்கும் இஸ்லாம் பரவியது. குர்ஆனுடைய பல நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் மதீனாவை திறகி இருக்குது. அதனால மதீனாவுக்குள்ள கோலரா நோய் வர முடியாது. மதீனாவில் உள்ள அந்த எர்த்குயிக், பூமி அதிர்ச்சி, பூமி நடுக்க மதீனாவுக்குள்ள ஏற்பட முடியாது. மதீனாவுக்குள்ள தஜ்ஜால் வர முடியாது. ஏழு இடங்கள் எல்லாம் மலக்குமார்களை வைத்து அந்த மக்காவையும் மதீனாவையும் பாதுகாத்திருக்கிறான். தஜ்ஜால் வர முடியாது. ஏன் மதீனாவுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய சிறப்பு வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த மதீனால தான் நபி அவர்கள் அடங்கி இருக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரௌதாவுல் அடங்கி இருக்கிறாங்க. அந்த மஸ்ஜித் நபவியில தான் ஒரு சுவர்க்கத்து பூங்காவனம். நபி அவங்க சொன்னாங்க, மபைன கப்ரி வ மிம்பரி ரௌதத்தும் ரியாதுல் ஜன்னா, என்னுடைய மிம்பருக்கும் கபருக்கும் மத்தியில் உள்ள அந்த இடம் அது சுவர்க்கத்து பூங்காவனம். போனவர்களுக்கு தெரியும், அங்க ஒயிட் காப்பட் போட்டு இருப்பாங்க, வெள்ளை கலர் காப்பட், மத்ததெல்லாம் வேற கலர். அந்த சுவர்க்கத்து பூங்காவனத்துல மாத்திரம் ஒயிட் காப்பட் போட்டு இருப்பாங்க. அங்க தொழுதா ஒரு ஆள் சுவர்க்கத்துல தொழுவது மாதிரி. நபி அவங்க சொன்னாங்க, அது சுவர்க்கத்துடைய பூங்காவனம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, மக்கால ரெண்டாக்கா தொழுதா 100,000 தொழுகையுடைய நன்மை, மதீனால தொழுதா 10,000 எண்ணம் வருது, 1,000 எண்ணம் வருது. அவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவிக்கு வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, மதீனாவுக்கே தனியான சிறப்பு. அங்கத்தான் ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய அந்த கபரிஸ்தானம் இருக்குது. அதுல இருந்து தான் எந்த கேள்வி கணக்கு இல்லாம 70,000 பேர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். நபி அவங்க சொன்னாங்க, இரண்டாவது சூர் ஊதப்பட்டது பின்னால மக்கள் எல்லாம் கபரிலிருந்து எழுப்பாட்டப்படுவாங்க. முதலாவது மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவது அந்த ஜன்னத்துல் பக்கையிலிருந்து தான். அங்கிருந்து தான் 70,000 பேர்கள் அல்லாஹ் எந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துல நுழைவித்து விடுவான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த அளவுக்கு அந்த மதீனா வல்லா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு நம்ம மதீனால தான் உஹத் இருக்குது. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், அந்த உஹத் மலையை பத்தி சொல்லுவாங்க, ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த மலை எங்களை நேசிக்குது, இந்த மலையை நாங்க விரும்புறோம். மதீனால தான் மஸ்ஜிதுல் குபா இருக்குது. அந்த மஸ்ஜிதுல் குபாவுக்கு தான் மஸ்ஜிது தக்குவான்னு சொல்லி குர்ஆன்ல பேர் வைக்கப்பட்டிருக்குது. ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்குவா மின் அவ்வல் யௌமின் முதலாவது தினத்தில தக்குவாவுடைய அடிப்படையில் அஸ்திவாரம் விடப்பட்ட பள்ளி அந்த மஸ்ஜிதுல் குபா. அது சம்பந்தமா நபி அவங்க சொன்னாங்க, மன் ததஹர ஃபி பைத்திஹி ஸும்மா ராஹ இலா மஸ்ஜிதுல் குபா, மதீனாவுல யாராவது தன்னுடைய வீட்டுல அல்லது தன்னுடைய ரூம்ல வுது செய்து கொண்டு அவர் மஸ்ஜிதுல் குபாவுக்கு வந்து 2 காத்துழுதால் அஜ்ருஹு க அஜ்ரி உம்ரா, அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக இந்த இரண்டு ஹரமேனுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். மதீனாவுடைய மண்ணை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, ஃபீஹி ஷிஃபா, அதுல மக்களுக்கு சுகம் இருக்குது. ஆனா அதை எடுத்துக்கொண்டு வார்த்தைக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல, அதை தூக்கொண்டு வார்த்தைக்கு இமாம்கள் அனுமதி தரல. மதீனாவுடைய மண்ணில் அல்லாஹ் சிறப்பு வைத்திருக்கின்றான், மதீனாவுடைய ஈச்சப்பழத்தில் அல்லாஹ் சிறப்பு வைத்திருக்கின்றான். ஏன் அந்த மதீனாவில் இருந்து தான் முழு உலகத்திற்கு இஸ்லாம் பரவி இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆக முழு உலகத்தில் உள்ள மக்களும் என்ன செய்யறாங்க, ஆசைப்படுறாங்க, மக்காவுக்கு வரணும், அந்த புனிதமான மண்ணை மிதிக்கணும், கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல வரணும், அதனுடைய பிடவியை பிடிக்கணும், அந்த முல்தசிம் என்ற இடத்துல தன்னுடைய மார்பகத்தை நெஞ்சோட சேர்க்கணும், அந்த ஹஜ்ருல் அஸ்வத வாழ்நாள்ல லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது முத்தமிடணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, முழு உலக மக்களுக்கும் இந்த ஆசை இல்லாமல் இல்ல. ஆனா அல்லாஹ் இந்த கடமைய எல்லோருக்கும் கடமையாக்கல்ல. யாருக்கு வசதிகளை, யாருக்கு செல்வத்தை, யாருக்கு பணத்தை கொடுக்கிறானோ அவர்கள் மீது தான் ஹஜ் கடமை. அதைத்தான் இந்த ஆயத்துடைய தொடர்ல குறிப்பிடுகின்றான். யாரு அந்த பைத்துல்லாவை போய் சேர்வதற்கு பாதையால் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் மீது அந்த பைத்துல்லாவை நாடுவது கட்டாயம் கடமை. இதற்குரிய இது எவ்வளவு முக்கியமான அமலோ, எவ்வளவு முக்கியமான இபாதத்தோ, அதே மாதிரி இதற்கு தருகின்ற கூலியும் முக்கியமான கூலி தான். இந்த அளவுக்கு தான் நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லா அல் ஜன்னா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஒராளுடைய ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்டா, அவரு சுவர்க்கத்தை தவிர வேற எந்த ஒரு கூலியும் கிடையாது. சுவர்க்கம் தான் அவரு கூலி. மன் ஹஜ்ஜல் இல்லா லம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக். ஒராள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யறாரு, பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யறாரு. லம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக், அங்க போய் தவறான வேலைகளில் ஈடுபடல, தவறான மோசமான வார்த்தைகளை பேசல. அன்று பிறந்த ஒரு பாலகன் எப்படி சகல பாவங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாரோ அதே மாதிரி அனைத்து பாவங்களை விட்டும் இவர் மன்னிக்கப்பட்டவராக திரும்புகின்றார். நபியவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லா. ஹஜ் செய்யக்கூடியவங்க, உம்ரா செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய படையில் உள்ளவங்க, அல்லாஹ்வுடைய பட்டாளத்தில் உள்ளவங்க, இன் தாஉஹு ஃபாஜாபஹும், அவர்கள் அழைத்துட்ட உடனடியாக அல்லாஹ் பதில் கொடுக்குகின்றான். வைன் சாலுஹு ஃபாதாஹும், கேட்டா உடனடியாக அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவருக்கு கயாமனால 10 பேரை பரிந்துரைக்கலாம், 10 பேருக்கு அவர் மூலமா சிபாரிசு செய்து கொண்டு போகலாம். உலமாக்களுடைய விடயத்துல வருது 70 பேர். ஆனா ஹாஜுடைய விடயத்துல நபி அவங்க சொன்னாங்க, 400 பேர்களுக்கு அவர் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு ஹாஜுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள 400 பேரை அவர் பரிந்துரைக்கலாம், 400 பேருக்காக வேண்டி அல்லாஹ் அவர் சிபாரிசு செய்யலாம். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு, ஹஜ்ஜாஜுகளுக்கும், உம்மார்களுக்கும் வைத்திருக்குகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, எப்படி இதனுடைய சிறப்பு இருக்குதோ அதே மாதிரி ஹஜ் கடமையாக ஆகி யார் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யலையோ அவருடைய விடயத்தில் நபி அவங்க எச்சரிக்கை செய்த மாதிரி வேற எந்த ஒரு தவறுடைய விடயத்திலையும் அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யல. நபி அவங்க என்ன சொன்னாங்க, மண்மலக்க சாதன் அவுராஹிலத்தன், ஒரு ஆள்கிட்ட பணம் இருக்குது, அங்கே போய் வருவதற்குரிய வசதி இருக்குது, வாகன வசதி இருக்குது, போய்விட்டு வருவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் இருக்குது, துபல்லிகுஹு இலா பைத்துல்லாஹில் ஹராம், அவருடைய செல்வம் அவரை பைத்துல்லாஹுல கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளும் இருந்தும் ஃபலம் யஹுஜ்ஜ, அவர் ஹஜ் செய்யாவிட்டால் ஃபல அலைஹி ஐயமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவன் கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும், அவன் யூதனாக மரணிக்கட்டும். நபியோங்க இந்த எச்சரிக்கைய வேற எந்த ஒரு பாவத்திற்கும் இந்த மாதிரி சொல்லல. காலம் எல்லாம் வாழ்ந்து முஸ்லிமாக பிறந்து முஸ்லிம்களுடன் வாழ்ந்து முஸ்லிம்களுடன் பழகி மரணிக்க வரைக்கும் அவர் ஹஜ்ஜு செய்யல. நபி அவங்க சொன்னாங்க, விரும்பினா அவன் யூதனா மரணிக்கட்டும், அவன் விரும்பினா கிறிஸ்தவனா மரணிக்கட்டும், நபியுடைய கருத்துப்படி அவர் ஹஜ்ஜு செய்யாட்டி அவர் மரணித்தா முஸ்லிமே அல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி தான் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல கிராமங்களுக்கு ஆள் அனுப்பினாங்க. அந்த கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி பார்த்தாங்க, யாரு யாருக்கு வசதி இருந்தும், அந்த காலத்துல யாருக்கு வசதி இருந்தும் எவர் ஹஜ் செய்யலையோ, ஹதரத் உமர் சொன்னாங்க அவங்கள்ட்ட டெக்ஸ் வாங்குங்க, அவர்கிட்ட ஜிசிய எடுங்க. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கடுத்துப்பட அவர் முஸ்லிமே இல்ல. ஜிசியா வாங்குறது யார்ட்ட? காசுகிட்ட தான் ஜிசியா வாங்குற, அந்நியவர்கள் தான் டெக்ஸ் எடுக்கிற. ஏன்னா முஸ்லிம் நாட்டுல அவங்க வாழ்ந்தா முஸ்லிம்களுக்குள்ள அதே பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால அவங்கள்ட்ட டெக்ஸ் வசூலிப்பாங்க. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹஜ் செய்யாதவர்கள்ட்ட நீங்க டெக்ஸ் எடுங்க, அவர்கள்ட்ட ஜிசியா எடுங்க. என்னுடைய கருத்துப்படி அவர்கள் முஸ்லிம்களே அல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நாங்க பாக்குறோம் சரித்திரத்துல ஹஜ் செய்ததுனால அல்லாஹ் இதுவரைக்கும் யாருக்கும் வறுமைய கொடுக்கல, கஷ்டத்தை கொடுக்கல. 15 இடம் இருக்கிறாங்க துவா கபூல் ஆகுற இடம். முதலாவது காபத்துள்ளாவ நீங்க பார்க்கும் பொழுது கேட்கிற துவாவ அல்லாஹ் கபூல் செய்வான். அதற்கு பின்னால் அந்த ஹத்தீம் என்ற இடத்துல ஹஜர் அஸ்வதுக்கு உடைய கல்லுக்கு பக்கத்துல சஃபா உடைய மலையில, மருவா உடைய மலையில, அதே மாதிரி மீனாவுல, அரஃபால, முஸ்தலிஃபாவுல, இப்படி அல்லாஹ் ஒரு 15 இடங்களே அந்த 15 இடங்கள்ல துவா செய்த அந்த துவா கபூலாகும். அதனால உங்களுடைய கஷ்டமோ சிரமமோ சிக்கலோ பிரச்சனையோ சோதனையோ அங்க போய் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னால நின்று கொண்டு அங்க போய் துவா கேட்டா நிச்சயமா அல்லாஹ் அந்த துவாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால இஸ்லாத்துல ஆக முக்கியமான கடமை தான் ஹஜ். ஆனா யாரின் மீது கடமை? அல்லாஹ் என்ன கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அங்கே போய் வருவதற்குரிய பாதையால் எவர் சக்தி பெற்று இருக்கிறாரோ அவரின் மீது கடமை. இந்த ஆயத்தை வைத்து உலமாக்கள் என்ன கூறுகின்றார்கள், ஒராள்கிட்ட வசதி இருக்குது, அவருடைய உடம்பு அதாவது ஆரோக்கியம் நல்லா இருக்குது, அவர் சஃபர் செய்யறதுக்கு என்ன கஷ்டமும் இல்ல, அவர்கிட்ட பண வசதி இருக்குது, அவர் ஹஜ் செய்யணும். ஆனா இன்றைக்கு எங்கடவங்க என்ன நினைக்கிறது, பண வசதி என்ன, அவங்கள்ட்ட கை நிறைய காசு இருக்கணும், இதெல்லாம் பண வசதி. எங்கட உலமாக்கல் இமாம்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய தங்குறதுக்கு சாதாரணமான ஒரு வீடு, பெரிய ஆடம்பரமான வீடு அல்ல, உங்களுக்கும் உங்களோட மனைவி மக்களும் தங்குவதற்கு ஒரு சாதாரணமான வீடு, உங்களுக்கு அன்றாட உங்களோட ஜீவத்தை கழிக்கிறது உண்டான ஒரு சாதாரணமான தொழில் அல்லது ஜாப் அல்லது ஒரு வேலை. நீங்க வாகனத்துக்கு பழக்கப்பட்டவர்களா இருந்தா, என்ற சில குடும்பங்கள் இருக்குது, நல்ல உயர்ந்த பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, மீடியம் நடுநிலைமையில் உள்ளவங்க, ஆக கஷ்டப்பட்டவங்க, எல்லாரும் வாகனத்துல போனமண்டி இல்ல. எந்த ஃபேமிலி ஆரம்பத்திலிருந்து அவங்க வாகனங்கள்லயே ஓடி வந்தாங்களோ அவர்களுக்கு போதுமான ஒரு வாகனம், சாதாரணமான தேவையான ஒரு வாகனம். ஆக சாதாரணமான ஒரு வீடு, சாதாரணமான ஒரு தொழில், சாதாரணமான ஒரு வாகனம். இது போக அவர் ஹஜ்ஜி போய் வருவதற்குரிய ஒரு மாதமோ ஒன்னரை மாதமோ போய் திரும்பி வர வரைக்கும் அவருடைய மனைவிக்கும் புள்ளகளுக்கும் உணவுக்கு கொடுப்பதற்குரிய அந்த பணம் போக யாருக்கையாவது மேல்மிச்சமாயிருந்தா அவருக்கு ஹஜ் கட்டாயம். நாங்க நினைக்கிற மாதிரியான இங்க கனடால உள்ளவங்க 100% ஹஜ் கடமை, நான் நினைக்கிற மாதிரி எப்படி என்று தெரியாது, கிட்டத்தட்ட 100%க்கு 100 எல்லாத்துக்குமே கடமை, ஹஜ் கடமை. சிலர்கள் சொல்லுவாங்க எனக்கு கடமை இல்ல, கையில காசு இல்ல, கையில இருக்கணும் இல்ல. ஒரு ஆளுக்கு இப்ப எங்க நாட்டிலாண்டு வைங்க வேணும்னா ஒரு 8-10 லட்சத்துல சாதாரணமான ஒரு சின்ன வீடு ஒன்று போதும், அவர்கிட்ட 4 மில்லியன் பெறுமதியான வீடு இருக்குது. அப்ப அவர் என்கிட்ட காசு இல்லாண்டு சொல்லலா, அவருக்கு காணி இருக்குது, அவரு அவருடைய கடை ஒரு 40-50 லட்சம் பெறுமதியாக இருக்கும், அல்லது வீட்டில் உள்ள பர்னிச்சர்ஸே 2-3 லட்சம் பெறுமதி. அதனால் இந்த பர்னிச்சர்ஸ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பர்னிச்சர்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீட்டில் உள்ள சாதனங்கள் தேவையில்லை, இவ்வளவு பெரிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் தேவையில்லை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால ஹஜ் கடமை. இன்றைக்கு எங்கட சில பெண்கள் சொல்றது, அதாவது அவர் தீக்கு வசதி இருக்குது, காசு சேர்த்துட்டார், உதாரணமா எங்களை ஒரு 3-4 லட்சம் சேர்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் அவருக்கு போதாம இருக்குது, இப்ப கடன் எல்லாம் எடுத்து ஹஜ் போவானம். நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு எல்லாம் கடன் எடுக்கலும், பெரிய சாப்பாடு போட எல்லாம் கடன் எடுக்கலும், ஹஜ் போகும்போது கடன் எடுக்கவான, யாரு சொல்லி தந்தது இது? இது முக்கியமான கடமை. நீங்க மத்த சாதாரணமான தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் கடன் எடுக்கிறீங்க, இது இவ்வளவு முக்கியமான ஒரு ஃபர்து. இது செய்யாம மூத்தா போனா யஹூதியா மரணிக்க சொல்லி நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க நல்லா விளங்கி கொள்ளணும், எங்களுக்கு ஒரு தொழில் உண்டு தேவை, சாதாரணமான வீடு உண்டு தேவை, சாதாரணமான ஒரு வாகனம் உண்டு தேவை. இப்ப அந்த எங்களை தேவையை விட வீடு பெருசா இருக்குது, எங்களை தேவையை விட எங்களுடைய அந்த காணிகள் எங்கள்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது, அல்லது எங்களை தேவையை விட வாகனங்கள், பெரிய வாகனங்களை நாங்க போறோம், அல்லது வீட்டு சாமான்கள் எக்ஸ்ட்ரா காணிகள் பூமிகள் இருந்தா அதை வித்துட்டாவது ஹஜ்ஜுக்கு போகணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதுல இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். என்ன நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல இன்னும் இருக்கிறாங்க, 10 வருஷம் 15 வருஷமா உண்டியல் போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா போடுவாங்க, 20 ரூபா போடுவாங்க. அந்த கிழக்கு மாகாணத்துல விவசாயம் செய்யறவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பாங்க, ஒரு அரிசி மூட்டை வித்து ஏதாவது வித்து 15 வருஷம் 20 வருஷமா சேர்த்து தான் என்ன செய்யறாங்க, அவங்க ஹஜ்ஜே போறாங்க. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆரம்ப காலத்துல 6 மாதம் சஃபர் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு விமான போக்குவரத்து வாகன வசதி ஒன்றும் இல்ல. கிட்டத்தட்ட வீட்டுல இருந்து புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு வந்து திரும்பி விட்டு வந்து சேர 6 மாதமும். இன்றைக்கு அல்லாஹ் எவ்வளவு லேசா கேட்டான், ரமலான்ல நாங்க காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு கொழும்புல புறப்பட்டோம் சொன்னா மதீனாவுக்கு இன்ஷா அல்லாஹ் அசர் தொழ போயிட்டு சேர்ந்தாச்சு. ரமலான்ல டைரக்ட் ஃபிளைட் மதீனாவுக்கு கொம்ராவுக்கு, இப்ப 30ஆம் தேதி ஒரு ஃபிளைட், 31 2 ஃபிளைட் போகுது. டைரக்டா காலையில 10 மணி புறப்பட்டா மாலையில 3 மணிக்கு அங்க மதீனாவில் நிக்கிறாங்க. மாத்திரம் தான் எங்களுக்கு கொஞ்சம் விடுபடும். சுபகு கொழும்புல, அசர் தொழுக மதீனாவுல. அல்லாஹ் இந்த அளவுக்கு எங்களுக்கு லேசாக்கி தந்தான். ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கஷ்டம், அங்க போய் டென்ட் இல்ல, அவங்களுடைய சாப்பாடு வசதி இல்ல, கடும் குளிர் இல்ல, கடும் வெயில் இல்ல. இப்ப மினால் உள்ள எல்லா டென்ட்களுக்கும் ஏசி போட்டாங்க, எந்த சிரமமும் இல்ல, சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, பானத்துக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எல்லா இடத்திலும் அங்க கடகளை போட்டு மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே. அதனால அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை, அவன் தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் அவன் விரும்பக்கூடிய முறையில செலவு செய்யணும். அதுல ஆக முக்கியம் ஹஜ்ஜுடைய வணக்கம். இதை செய்யாம ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய ஒரு அடியானுக்கு 5 வருடம் என்னுடைய ஒரு அடியானுக்கு 5 வருடம் நான் நல்ல செல்வத்தையும் கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, அந்த 5 வருடத்துல ஒரே ஒரு தடவை கூட வந்து என்ன சந்திக்காட்டி, கயாம நாள் அவன் என்ன சந்திக்க முடியாது, என்னை சந்திப்பதை மட்டும் அவன் தூரமாக்கப்பட்டு விடுகின்றான் என்று அல்லாஹ் ஹதீஸ குதுசியில கூறுகின்றான். இந்த ஹதீஸ வச்சு சில இமாம்களுடைய கருத்துப்பட, ஒரு ஹஜ்ஜு ஃபர்தான ஹஜ்ஜு செஞ்சிட்டாலும் 5 வருடங்களுக்கு பின்னால இன்னும் ஒரு ஹஜ்ஜுகள் செய்யலாம். இந்த ஒரு ஹதீஸ புதுசிய வைத்து மீதான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால நாங்க இதுல பொடு போக்காயிக்கிறல்ல, இதுல நாங்க கவனமாய் கவன ஈனமாயிக்கிறல்ல. காலங்கள் கழிஞ்சு கொண்டு போகுது, ஒவ்வொரு வருஷமும் வரும்போது நாங்க எங்களையே திருப்திப்படுத்துற, இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம், இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம், இப்படி சொல்லி சொல்லி பல வருஷங்களை நாங்க கழிச்சிட்டோம். மீதான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால வசதி வந்துட்டா இந்த வணக்கத்தை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்ல. அதோட ஒவ்வொரு வருஷமும் கிரௌட் கூடிக்கொண்டே போகுது. போக போக சட்டங்களை கூட்டிடுவாங்க, நிபந்தனைகளை கூட்டிடுவாங்க. அது மாத்திரமல்ல, கிரௌடுகள் கூடிடும். நாங்க வயோதிப்பராகிட்டாங்க, போயிட்டு என்னத்தை செய்ய, இன்னைக்கு நாங்க வந்து பாக்குறோம் பாவம், சில வயசாளிகள் அவர்களால ஒன்றுமே செய்யல, அந்த வயசுல தான் அங்க வராங்க. கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும் போது போனா தானே அங்க தவாஃபுகள் செய்யலும், சஃபா மருவாக்கு மத்தியில தொங்க ஓட்டங்களை ஓடையிலும், அங்க மினா அரஃபா போன்ற இடங்களுக்கு தேவைப்பட்டா நடந்து போகையிலும், நல்ல வயது கழிச்சு போனது பின்னால் அங்க போயிட்டு என்ன செய்யறது, அங்க எங்களுக்கு உட்கார்ந்தா எலும்பேல எலும்பினா உட்காரையில. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செல்வத்தையும் தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறான், உடல் பலத்தையும் தந்திருக்கிறான். யாராவது நாங்க சொன்ன இந்த நிபந்தனையில இல்லாந்த அவரு கடமை இல்ல, யாருக்காவது இந்த நிபந்தனை உண்மையில அவருக்கு ஒன்றுமே இல்ல, அவருடைய அவர் சம்பாதிக்கிறது அப்படி ஒவ்வொரு மாதமும் அப்படி செலவழிஞ்சு போகுது, அவருக்கு சொந்த வீடு ஒன்று இல்ல, இது மேல்மிச்சமா பணமும் இல்ல, அவருக்கு சிலவுள்ள காணியும் இல்ல, பூமியும் இல்ல, வேற ஒன்றுமே இல்லாட்டி அவருக்கு கடமை இல்ல. நாங்க சொன்ன இந்த நிபந்தனைகள் யாருக்கு இருக்குதோ அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகிறது. பின்னால் அவருக்கு கஷ்டம் வந்து ஹஜ்ஜு செய்ய கிடைக்காட்டி அவர் மிகப்பெரிய பாவியா தான் மூத்தாகிடுவார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால உங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது. இப்பத்தான் ரமதானுடைய மாதம், இன்னும் இன்ஷா அல்லாஹ் 2 மாதத்துக்கு பின்னால தான் ஹஜ்ஜுடைய மக்கள் போவாங்க வருவாங்க. அதனால நாங்க பிற்படுத்தரல்ல. நபி அவங்க சொன்னாங்க, தாஜ்ஜலு இலல் ஃபரீலா, அல்லாஹ்வுடைய ஃபர்ஸ்ல நீங்க முந்தி போங்க, அல்லாஹ்வுடைய பிற்படுத்தாதீங்க, ஃபர்தான காரியங்களை லேட் பண்ணாதீங்க, எவ்வளவு அவசரமா செய்ய முடியுமோ அவ்வளவு அவசரமா செய்து முடியுங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால இந்த புனிதமான வணக்கம், இந்த புனிதமான இபாதத் இஸ்லாத்தில் உள்ள ஆக முக்கியமான ஒரு ஃபர்தாக இருக்குது. 5வது ஃபர்து, யார் யாருக்கு கடமை இருக்குதோ அவங்க அவசர அவசரமா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடிக்கிறதுக்கு அவங்க முயற்சிகளை செய்யணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா மத்த எல்லா சிக்கலையும் அல்லாஹ் ஏஷாக்குவான். இன்னைக்கு துனியாவுக்கு வேலை செய்யறவங்க சம்பா பாதிக்கிறவங்களுடைய பிரச்சனை அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான். நீங்க அல்லாஹ்வுடைய மாளிகையை சந்திக்க போறீங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்க போறீங்க. அதனால அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாமலா இருப்பான்? நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான். அதனால யார் யாருக்கெல்லாம் கடமையாகி விட்டதோ, ஃபர்லாகி விட்டதோ, இதற்கு பின்னால லேட் பண்ணாம அவசர அவசரமா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை செய்வதற்கு எல்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையாகி விட்டதோ யா அல்லாஹ், அவர்கள் மிக சீக்கிரமாக மிக விரைவில் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்து முடிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜு கடமையாகி ஹஜ்ஜு செய்யாமல் எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அவ்வாறு ஏற்பட்டால் நபியுடைய சொல்லின் படிக்கு நாங்கள் யஹூதிகளாக கிறிஸ்தவர்களாக மரணித்து விடுவோம் யா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையாகி விட்டதோ யா அல்லாஹ், அவர்கள் மிக விரைவில் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்து முடிக்க நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ் செல்வதற்குரிய நீயத்தோடு இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை கபூல் செய்வாயாக, அவர்களுடைய சஃபரை லேசாக்கி வைப்பாயாக. அந்த பைத்துல்லாவை பார்க்கலையா அல்லாஹ், மரணிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு தடவையாவது அந்த உன்னுடைய வீட்டை பார்ப்பதற்குரிய பாக்கியத்தை தருவாயா. இன்னும் நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு இன்னும் உண்மையான தேவையான அந்த செல்வ பாக்கியம் இல்லையா அல்லாஹ். அவர்களும் மரணிப்பதற்கு முன்னால் அந்த புனிதமான உன்னுடைய ஆலயத்தை வீட்டை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. யா அல்லாஹ், முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாயா, அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய பெண்களுடைய மானங்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய சிறிய குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. நாட்டுடைய நிலைமைகள் ஒவ்வொரு நாளும் மோசமாகி கொண்டு செல்கின்றது யா அல்லாஹ், விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது யா அல்லாஹ், சில மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் யா அல்லாஹ், அவங்களோட கஷ்டங்களை ஆற்றி விடுவாயாங்க, அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, அவர்களுடைய தேவைகளை கண்ணியமான முறையிலே பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு அவர்களுடைய வியாபாரத்தில் விவசாயத்தில் பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், முஸ்லிம்களை அவமானப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, அந்நியவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. கண்ணியமான முஸ்லிம்களை யா அல்லாஹ், அசிங்கமான மோசமான அந்நியவர்களுடைய கைகளில் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக, நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக, நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய சேவாயாக. யா அல்லாஹ், யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. ஹலாலான ஜாயிசான அனைத்து ஹாஜத்துகளை யா அல்லாஹ் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.